السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم صلوا كما رأيتموني أصلي أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, இந்த நல்ல வேளையில், நல்ல காலத்தில், அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமான இடத்தில் எம்மை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் இருக்கின்ற மாதம் ரஜபுடைய மாதம். 12 மாதங்களை அல்லாஹ் இந்த அடியானுக்காக படைத்திருக்கிறான். வானத்தையும் பூமியையும் படைத்த நாளிலேயே அல்லாஹ் 12 மாதங்களை படைத்து அந்த 12 மாதங்களும் 4 மாதங்களை கண்ணியமான புனிதத்துவங்கள் நிறைந்த மாதங்களாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அந்த கண்ணியமான 4 மாதங்கள், 1 முஹர்ரமுடைய மாதம், 2வது நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம், 3வது துல்காதாவுடைய மாதம், 4வது துல்ஹஜ்ஜுடைய மாதம் ஆகிய இந்த 4 மாதங்களும் 12 மாதங்களுள் கண்ணியமான, மாண்பான, மகத்துவங்கள் பல நிறைந்த, புனிதத்துவம் நிறைந்த மாதங்களாக எங்களுக்கு இனம் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் பாக்கியவான்கள். அல்லாஹ்வுடைய அருளுக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் அவருடைய சுவனத்திற்கும் நாங்கள் தகுதியுள்ளவர்கள். ஏனென்றால் இந்த காலங்களை நேரங்களை நம்முடைய வாழ்க்கையில் அடைகின்ற பெரும் பாக்கியத்தை பெற்றிருப்பதே அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தம் என்பதனை இவைகள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரஜபுடைய மாதம் என்றாலே அதிகமான இடங்களில் பேசப்படுகின்ற, உரத்தும் ஆழமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம்தான் மிஹராஜுடைய பயணத்தை பற்றி அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னின் பக்கமாக அழைத்து அந்த உன்னதமான மிஹராஜுடைய பயணத்தை பற்றி அதிகமாக பேசுவதும், மக்களுக்கு அதனை ஞாபகம் ஊட்டுவதும் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு பேசு பொருளாக இன்று அமைந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அன்று இஸ்லாம் உலகத்திலே வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மக்கள் எந்த ஒன்றுக்கும் மக்களிடத்தில் சென்று உதவியை கேட்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு அடியான் நேரடியாகவே அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சாதனமாக இந்த தொழுகை அல்லாஹ் கொடுத்தான். இறைவா, உன்னையே நாம் வணங்குகிறோம், உன்னிடத்திலே நாம் உதவி தேடுகிறோம் என்று ஒரு அடியான் நேரடியாகவே அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு சாதனமாக அல்லாஹ் இந்த தொழுகை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த போது ஒரு அருமை தோழர் சஹாபி அபு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், கைஃப அஸ்பஹ்தல் யௌம் யா அபா ஹாரிஸா, அபா ஹாரிஸாவே இன்று காலையில் நீங்கள் எவ்வாறு கண்விழித்தீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். நாங்கள் இந்த கேள்வியை சிந்தித்து எங்களுடைய மனதுக்கு எடுத்திருக்கிறோமா அல்லது சிந்தித்து கூட பார்த்திருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லாமல் தான் இருக்கும். இரவையிலே உறக்கத்திற்கு செல்கிறோம், காலையிலே கண்விழிப்பது என்ன ஒரு கேள்வியா? இந்த கேள்விதான் நமக்கெல்லாம் எழும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள் என்றால் ஆழம் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டார்கள். கேட்கிறார்கள், இன்று காலையில் நீங்கள் எவ்வாறு கண்விழித்தீர்கள் அபு ஹாரிஸா? அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, நான் ஒரு உண்மையான முஃமினாக இன்று காலையிலே கண்விழித்தேன் என்று அபு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக கேட்கிறார்கள், உங்களுடைய ஈமானிய தராதரம் எப்படி இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விக்கு அபு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தொழுகைக்காக நான் சஃப்பில் வந்து நிற்கின்ற போது என்னை படைத்த என்னுடைய அரசுடைய ரஹ்மானுக்கு முன்னால் நான் வந்து நிற்கிறேன் என்ற எண்ணத்தோடு நான் வந்து நிற்கிறேன். கைகட்டினால் தக்பீரை சொன்னால் என்னுடைய தொழுகையிலே நான் நின்று கொண்டிருக்கின்ற போது என்னுடைய இரண்டு கண்களினால் என்னை படைத்த ரப்பை நான் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த ரப்பி என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நான் தொழுகையிலே ஈடுபடுகிறேன். நபியே நாயகமே, என்னுடைய வாழ்க்கையில் நான் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுதான் என்ற எண்ணத்தோடு நான் தொழுகிறேன். அதனால் என்னுடைய உள்ளமும் நடுங்குகிறது, உள்ளத்தோடு உடலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் என்னுடைய தொழுகையின் அந்தரங்கங்கள், தொழுகையுடைய நேரங்கள் இருக்கிறது என்று அபு ஹாரிஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது ஒரு முஃமீனுடைய தொழுகையின் அடையாளத்தை இந்த சமூகத்தினருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழரின் வாயினால் எடுத்து சொல்லுகிறார்கள், இன்ன ஸ்வலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட நேரத்திலே தொழக்கூடிய ஒரு வணக்கம் தான் தொழுகையாக இருக்கிறது. ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் கம்சும், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு நாளாந்தம் செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் ஐந்து இருக்கிறது. அந்த ஐந்து உரிமைகளையும் கடமைகளையும் ஒரு முஸ்லிம் விளங்கி நாளாந்தம் தன் சகோதரனுக்கு செய்கின்ற போது இந்த உலகத்தில் அவன் தொழுகையோடு சேர்ந்த ஏனைய இபாதத்துகளிலும் உண்மையான மூமீனாக வாழ்ந்து அவன் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தகுதி உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமினிடத்திலே தவறான மானக்கேடான அருவறுப்பான காரியங்களோ செயற்பாடுகளோ இருக்க முடியாது. ஒரு உண்மையான தொழுகையாளி பொய் பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான். ஒரு தொழுகையாளி அவதூறு சொல்லக்கூடியவனாக மற்ற மக்களுடைய மானங்களை போக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். ஒரு தொழுகையாளி ஏமாற்றக்கூடியவனாக இருக்க மாட்டான். ஒரு தொழுகையாளி மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். இப்படியாக ஒரு தொழுகையாளியிடத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான மானக்கேடான அருவறுப்பான
அத்தனை காரியங்களையும் அகற்றி அவனுடைய உள்ளத்தையும் அவனுடைய உடலையும் பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு உண்மையான அல்லாஹ்வுடைய இபாதத்தாகத்தான் இந்த தொழுகையை இந்த மிஹராஜுடைய பயணத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்து உதவினான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஹராஜுடைய பயணம் மூன்று கட்டங்களாக அமைந்தன. மிஹராஜுடைய பயணத்தை முழுமையாக ஆழமாக விரிவாக நான் சொல்ல போனால் இந்த இடமும் இந்த நேரமும் எனக்கு இடம் தராது. மூன்று கட்டங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஹராஜுடைய பயணம் அமைந்தது. ஒன்று, மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லாஹில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணம் முதலாவது கட்டமாக அமைந்தது. இரண்டாவது பயணம், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து ஏழாவது வானம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற இரண்டாம் கட்ட பயணம். இந்த இரண்டு கட்டங்களிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துணையோடு வழிகாட்டலோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகிறார்கள். மூன்றாவது முறுதியமான கட்டம் தான் சித்ரத்துல் முந்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எல்லையிலிருந்து, ஏழாவது வானத்தில் இருக்கின்ற ஒரு எல்லையிலிருந்து அல்லாஹுவை நாடி சென்ற அந்த மூன்றாவது இறுதி கட்ட பயணம். இந்த கட்டம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்திருக்கவில்லை. தன்னந்தனியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பயணம் தான் அந்த இறுதி கட்டம் தான் அந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்ற மூன்றாவது கட்ட பயணம். எனவே இந்த மூன்று கட்டங்களும் மிஹராஜிலே இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு எவ்வாறு மிஹராஜை தந்து கண்ணியப்படுத்தினானோ இதே போன்று என் சமூகத்தினருக்கும் அல்லாஹ் தொழுகையில் மிஹராஜுடைய கட்டங்களை வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். ஒரு தொழுகையாளி தக்பீர் கட்டி நிற்கின்ற போது நிலையிலே அவன் மிஹராஜுடைய முதலாவது கட்டத்தை அடைந்து கொள்கிறான். ருகூவுக்கு செல்லுகின்ற போது மிஹராஜுடைய இரண்டாவது கட்டத்தை அடைந்து கொள்கிறான். ஒரு தொழுகையாளி சுஜூதுக்கு செல்லுகின்ற போது மூன்றாவது கட்டத்தை அடைந்து அல்லாஹ்வை நெருங்குகிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகையாளிகளே, நீங்கள் ருகூவுக்கு சென்றால் அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வை புகழுங்கள், அந்த ரப்பை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூவில் இருந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக புகழை அல்லாஹ்வுக்கு செலுத்துவார்கள். எப்படி தெரியுமா? சுபஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி என்று மூன்று தடவைகள் ஓதியதற்கு பிறகு சுபஹானகல்லாஹும்மா ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி என்ற தஸ்பீஹை ஓதியதற்கு பிறகு சுப்பூஹும் குத்தூஸும் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ் என்ற தஸ்பீஹை மூன்று தடவைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூஇல் வைத்து இந்த தஸ்பீஹை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தனிப்பட்ட தொழுகையிலே தொழக்கூடியவர்களாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டான பரலான தொழுகை அல்லாத தனிமையான தொழுகையிலே தொழக்கூடிய நேரத்தில் ருகூஇல் இன்னும் ஒரு துஆவை அதிகமாக்கிக் கொள்வார்கள். அல்லாஹும்ம லக ரகஅத்து வ பிக ஆமந்து வ லக அஸ்லம்து கஷஅ லக ஸம்ஈ வ பஸரி வ முக்கி وعظمي وعصبي وما استقل به قدمي இந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஸ்பீஹாத்துகளை அதிகமாக சொல்லி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்கள். சொன்னார்கள், நீங்கள் சுஜூதுக்கு செல்லுகின்ற போது நீங்கள் உங்களுடைய ரப்பை, உங்களுடைய ரஹ்மானை நீங்கள் மிகவும் நெருங்குகின்ற சந்தர்ப்பமாக இருக்கிறது. சுஜூதில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு தேவையான துஆக்களை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிகவும் தகுதியான ஒரு இடமாக அந்த சுஜூதுடைய ஸ்தானம் இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மன் தரக ஸலாத முதஅம்மிதன் ஃபக்கத் கஃபர். தொழுகை இல்லாதவனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? அவன் காபிரான நிலையிலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். காபிரான நிலையிலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால் தொழுகை இல்லாத மனிதன் காபிராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேண்டுமென்று எந்த காரணமும் இல்லாமல் தொழுகைக்குரிய நேரம் வந்தும் தொழுகை விட்டு விடுகிறான், அந்த மனிதன் உலகத்திலே காபிராகி விட்டான். அவனுக்குரிய தண்டனை உலகத்திலும் கொடுக்கப்படலாம், மறுமையிலும் கொடுக்கப்படலாம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலங்கள் எங்களுடைய உடம்பிலே உடல் ஆரோக்கியம் உடல் சுகம் இருக்கின்ற போது எங்களுடைய ரப்பை நாங்கள் முடியுமான வரைக்கும் எங்களால் எவ்வளவு முடியுமோ ருக்கோயிலும் சுஜூதிலும் எங்களுடைய நேரத்தை எங்களுடைய அமல்களை அந்த ரப்புக்கு முன்னால் நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். அல்லாஹ் உன்னுடைய அடியானாக நான் இருக்கிறேன், நீ என்னுடைய ரப்பாக இருக்கிறாய் என்றை நாங்கள் நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு அமல் தான் இந்த தொழுகையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியான் நான் ஒரு உன்னுடைய அடியானாக இருக்கிறேன் என்பதை இந்த உலகத்திலே நாங்கள் நிரூபித்து காட்டக்கூடிய இந்த தொழுகையை நாங்கள் நேரத்திற்கு தொழுது கொள்ள வேண்டும். நேரம் வந்தும் தொழவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அந்த ஹதீஸ் எங்களுக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். எப்படி தெரியுமா? நான் ஒரு காபிராக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஹதீஸை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏழு விடயங்கள் வரும். அந்த ஏழு விடயங்கள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை சரியாக முறையாக பிரயோசனமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஏழு விடயங்களில் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு நாள் வரும், உங்களுடைய நாவுகளில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் தெளிவில்லாமல் தடமாறி கொண்டிருக்கும். நீங்கள் பேசுவீர்கள், உங்களுடைய பேச்சுக்களை உங்களுடைய மனைவி கூட விளங்கிக் கொள்ள மாட்டாள். நீங்கள் பேசுவீர்கள், உங்களுடைய பிள்ளைகளால் கூட நீங்கள் பேசிய பேச்சை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய நாவு தளதளத்து தடமாறி கொண்டிருக்கும். அந்த நிலையை, அந்த பருவத்தை, அந்த வயதை நீங்கள் அடைவதற்கு முன்னால் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குவதிலே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வாழ்க்கையில் மூன்று கட்டங்களை கொடுக்கிறார். மூன்று கட்டங்களை மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடைகிறார்கள். ஒன்று குழந்தை பருவம், இன்னும் ஒன்று வாலிப பருவம், இன்னும் ஒன்று வயோதிப பருவம். சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், குழந்தை பருவத்திலேயே நோயுற்று மரணித்து விடுகிறார்கள். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், அந்த இளமை பருவம் பாடசாலை கல்வியை முடித்ததற்கு பிறகு வாலிப பருவத்தை அடைகிறார்கள், சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டத்திலேயே ஏதாவது ஒரு காரணத்தினால் மரணித்து விடுகிறார்கள். வயோதிப பருவத்தை அடைவதற்கும் அனுபவிப்பதற்கும் இவர்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை. ஆனால் சில மக்கள் இருக்கிறார்கள், இந்த மூன்று கட்டங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் கண்கூடாக கண்டும் அனுபவித்தும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவருக்கு அல்லாஹ் 60 வயது வரைக்கும் வாழக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, வாழ்க்கையை ஆயுளை கொடுத்து, அவன் உருப்படியாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் இந்த உலகத்திலே தொழுது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் அமல் செய்து இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நாளை மர்மை நாளையில் அவனால் தப்பித்துக் கொள்ளவே முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 60 வயது வரைக்கும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஆயுளை கொடுத்திருக்கின்றான் என்றால் அந்த மனிதன் அவனுடைய வாழ்வை சரியாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். அப்படியும் அவனுக்கு அந்த ஆயுள் கிடைத்தும் அந்த வயோதிபத்தின் ஆரம்ப கட்டத்தை அடைந்தும் அவனால் அந்த வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்த முடியவில்லை என்றால் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவன் அல்லாஹ்வுடைய தண்டனையிலும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 இருக்கின்றது என்று நான் ஏற்கனவே சொன்னேனே, அந்த 5 விடயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அதிகமாக பின்பற்ற வேண்டிய கடமைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? எங்களிலே அதிகமானவர்கள் இன்று பல பேர் நோயாளிகளாகத்தான் இருக்கிறார்கள். நோயில்லாத மனிதன் இந்த உலகத்திலும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு, ஏன் நம்முடைய வீட்டிலும் ஒரு நோயாளி இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த உலகம் இல்லை. அந்த அளவுக்கு பிறந்த குழந்தை முதல் வயோதிபர் வரை அனைவரும் நோயாளிகளாகத்தானே இருக்கிறார்கள். நோய் வந்துவிட்டால், உடலில் இருக்கின்ற ஆரோக்கியம் சுகம் கெட்டு போய்விட்டால், என்னுடைய கடமைகளை கூட என்னால் சரியாக முறையாக நிறைவேற்றிக் கொள்ளாத நிலையில் நான் எப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய போகிறேன் என்பதை சிந்தித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோய் வருவதற்கு முன்னால் உங்கள் உடம்பில் இருக்கின்ற ஆரோக்கியத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நோய் வந்துவிட்டால் நீங்கள் முணுமுணுத்துக் கொண்டு, நீங்கள் வருத்தத்திலும் நொம்பலத்திலும் கஷ்டத்திலும் நீங்கள் ஆளாக்கப்பட்டு நீங்கள் நொம்பலங்களை சுமந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய ரப்பை உங்களால் சந்தோஷப்படுத்த முடியாத நிலைமை வந்துவிடும். உங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட உங்களால் செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்துவிடும். குடும்ப உறவுகளை சந்திக்க முடியாது, சமூகத்தினருக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரும். உங்களுடைய உடம்புல ஆரோக்கியம் சுகம் இருக்கின்ற போது உங்களுடைய ரப்பை நீங்கள் சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோய் அல்லாஹ் தந்த ரஹ்மத் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில். ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுக்கின்றான் என்றால் அது அவனுக்கு கொடுத்த தண்டனை அல்ல, அவனுக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய சோதனையின் வெளிப்பாடு அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் பாதையில் நடந்து செல்லுகிறான், அவனுடைய காலில் ஒரு முள் தைக்கிறது அல்லது ஒரு கல்லு குத்துகிறது, அவனுடைய காலில் இடறுப்பட்டு ஒரு சொட்டு இரத்தம் வடிகிறது, இதன் மூலமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நோய் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறதை ஒழிய அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனையோ அவன் உலகத்தில் செய்த தவறுகள், பாவங்கள், அநியாயங்கள், அராஜகங்கள் இவைகளுக்காக அல்லாஹ் கொடுத்த தண்டனை அல்ல. மாற்றமாக ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுக்கிறான், ஒரு வருத்தத்தை கொடுக்கிறான் என்றால் அது அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ரஹமத்தாக இருக்கிறது. எதுவரைக்கும் தெரியுமா? அதனை அவன் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற போது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி பெண்மணி உம்மு முஸய்யத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கிறார்கள். அந்த நாயக தோழி நபி தோழி சஹாபி பெண்மணி நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். அந்த உம்மு முஸய்யத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உம்மு முஸய்யத் நீங்கள் ஏன் நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த பெண்மணி சொன்னால், நபியே நாயகமே, எனக்கு ஒரு காய்ச்சல் நோய் வந்திருக்கிறது, அந்த நோயினால் நான் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், இந்த நோய் மட்டும் வேறு யாருக்கும் வரக்கூடாது என்று அந்த நோயை வெறுக்கின்ற, அது வந்ததை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அந்த சஹாபி பெண்மணி அந்த நோயை கொஞ்சம் வெறுக்கின்ற நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்மணியே, உங்களுக்கு வந்திருக்கின்ற நோயை ஏசாதீர்கள், திட்டாதீர்கள், அதை வெறுக்காதீர்கள், பொறுமையோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுக்கு எந்த விதமான நோய்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோய்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்துத்தான் இருக்கிறான். இது முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமானவை, அவன் எதிர்கொள்ளுகின்ற விதம் சற்று வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். பொறுமையோடு அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அதுவே அவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்த ஒரு பெண்மணியினுடைய வரலாற்றை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா மதீனாவின் பாதையிலே நடந்து செல்லுகின்ற போது ஒரு சஹாபியோடு நடந்து செல்லுகிறார்கள். அங்கே நீக்ரோக்கார ஒரு கருப்பினத்து பெண்ணை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலிருந்து எழுந்து வந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தன்னுடைய சஹாபி தோழரை பார்த்து சொன்னார்கள், சொர்க்கத்து பெண்ணை பார்க்க வேண்டுமா, அங்கே செல்லுகின்ற அந்த நீக்ரோக்கார கருப்பினத்து பெண்ணை பாருங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன போது அந்த செய்தியை கேட்ட அந்த சஹாபி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு போனார். இந்த பெண்ணை பார்த்தா நீங்கள் சொர்க்கத்து பெண் என்று சொல்லுகிறீர்கள், உங்கள் அனைவருக்கும் தெரியும் கருப்பினத்து நீக்ரோக்கார பெண்கள் பார்ப்பதற்கு அழகில்லாதவர்கள், அவலட்சணமானவர்கள், தடித்த உதடு, சுருட்டையான முடி, கருப்பானவர்கள் யாரும் விரும்பி பார்க்க மாட்டார்கள். அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், சுவர்க்கத்து பெண் என்று சொன்ன போது அந்த சஹாபி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்த விஷயத்தை தன் தோழருக்கு சொல்லுகிறார்கள். நான் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்திருக்கின்ற போது இந்த கருப்பினத்து பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தாள். வந்து சொன்னாள், நபியே நாயகமே, எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோயினால் மிகவும் கஷ்டப்படுகிறேன், அது வருகின்ற போது நான் நொந்து விடுகிறேன், நெருப்பில் விழுந்த புழுவை போல துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறேன், அதனால் அந்த வருத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, யா ரசூலல்லாஹ், எனக்காக கொஞ்சம் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்ணே, நீ கொஞ்சம் பொறுமையோடு இருந்து கொள், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வான் என்று சொன்னார்கள். அந்த பெண் சொன்னால், நபியே நாயகமே, நான் பொறுமையோடு தான் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் கேட்கிறார்கள், பெண்ணே, உனக்கு சுவனம் வேண்டுமா சுகம் வேண்டுமா என்று கேட்டார்கள். அந்த பெண் சொன்னால், எனக்கு சுவனம் தான் வேண்டும் யா ரசூலல்லாஹ், நான் மௌத்தாகின்ற வரைக்கும் இதே நோயினால் உலகத்திலே துடியாய் துடித்து அந்த வலிகளையும் நொம்பலங்களையும் கஷ்டங்களையும் என்னுடைய வாழ்க்கையை நான் அத்தனையும் அப்படி அனுபவித்துக் கொள்ளுகிறேன், ஆனால் நான் சுவனத்தை இழப்பதற்கு தயார் இல்லை நபியே நாயகமே, எனக்கு சுவனம் வேண்டும் யா ரசூலல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், அப்படி என்றால் நீ பொறுமையோடு இரு என்று சொன்ன போது அந்த பெண்மணி மீண்டும் நபிகளாரிடத்திலே சொல்லுகிறாள், நபியே நாயகமே, இன்னும் ஒன்றை நான் உங்களிடத்திலே சொல்ல வேண்டும், என்ன தெரியுமா? எனக்கு இருக்கின்ற நோய் என்ன வருத்தம் தெரியுமா? வலிப்பு நோயினால் நான் பீடிக்கப்படுகிறேன். வீட்டிலே இருக்கின்ற போது அந்த வலிப்பு நோய் வந்துவிட்டால் பரவாயில்லை, ஆங்காங்கே நான் துடிதுடித்து மயக்கமுற்று கீழே வீழ்ந்து விடுகிறேன். வீட்டில் இருக்கின்ற போது இந்த வலிப்பு நோய் வந்தால் பரவாயில்லை நபியே நாயகமே, வீட்டை விட்டு தேவைக்காக நான் வெளியேறி பாதை ஓரத்திலே செல்லுகின்ற போது இந்த நோய் வந்தால் பாதை ஓரத்திலே நான் வலிப்பு நோய் நான் துடியாய் துடித்து வீழ்ந்து விடுகிறேன். என்னுடைய உடலில் இருந்து ஆடை அப்படியே நீங்கி விடுகிறது, இது என்னுடைய அவுரத் தென்படுகிறது, என்னுடைய மான பிரச்சனை அல்லவா யா ரசூலல்லாஹ், அதற்காக நீங்கள் எனக்கு துஆ செய்ய வேண்டும். நோய் குணமடைவதற்கு அல்ல, இந்த நோயினால் நான் எங்கே எல்லாம் மயக்கமுற்று கீழே வீழ்கிறேனோ அப்போதெல்லாம் என்னுடைய உடம்பிலிருந்து ஆடை நீங்காமல் என்னுடைய மானத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ஆடைகள் நீங்காமல் இருப்பதற்காக நபியே நாயகமே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று சொன்ன போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண் கேட்டதற்கு நங்க அதே போல துஆ செய்கிறார்கள். அந்த பெண் வபாத்தாகின்ற வரைக்கும் வலிப்பு நோயினால் ஆங்காங்கே துடிதுடித்து வீழ்ந்து விடுவாள், ஆனால் அவளுடைய உடம்பில் இருந்த ஆடை நீங்காமல் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் அந்த பெண்மணியை பாதுகாத்தான். அதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்ணை பாருங்கள், பார்ப்பதற்கு அழகில்லைதான், ஆனால் அவருடைய உள்ளமெல்லாம் ஈமான் நிறைந்திருக்கிறது. அவள் என்னுடைய மகள் பாத்திமாவோடு சுவர்க்கத்திலே இருப்பாள். நீங்கள் சுவர்க்கத்து பெண்ணை பார்க்க விரும்பினால் இந்த கருப்பினத்து பெண்ணை பாருங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நோய் இருக்கின்றதுதான், நோய் இருக்கின்றதுதான், அது தனக்கு வந்தால் தான் தெரியும் என்று சொல்லுவார்கள். எந்த நோயாக இருந்தாலும் சரி, பொறுமையோடு நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அல்லாஹுடைய மேலான அருள் கிடைக்கிறது, அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கிறது என்பதனை மறந்து விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வேலைக்காரனாக, ஒரு காதிமாக, ஒரு ஊழியனாக வேலை செய்தான் ஒரு யூத சிறுவன். சில நாட்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு அவன் வரவில்லை. அவனை கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவனை காணவில்லையே. சஹாபாக்கள் சொன்னார்கள், அவன் நோயுற்றிருக்கிறான், நோயாளியாக இருக்கிறான். நபியே நாயகமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்துடைய எல்லையிலிருந்து அவருடைய வீட்டை நாடி செல்லுகிறார்கள் சுகம் விசாரிப்பதற்காக. தனக்கு வேலை செய்த ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியன், ஒரு சேவகன், இவனுடைய நலன் விசாரிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மதீனத்துடைய எல்லையிலிருந்து அவருடைய வீட்டை நோக்கி புறப்பட்டு செல்லுகிறார்கள். அங்கு சென்றால் அந்த சிறுவன் படுத்த படுக்கையிலே வலியினால் துடித்துக் கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தலை மாட்டு கருகாமையிலே உட்கார்ந்திருந்து அந்த சிறுவனை பார்த்து சொன்னார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவா என்று சொன்ன போது அந்த யூத சிறுவன் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வார்த்தையை கேட்டு அடுத்த பக்கமாக தன்னுடைய தந்தை உட்கார்ந்திருக்கிறார். தந்தையுடைய முகத்தை பார்க்கிறார். தந்தையே, உங்களுடைய அனுமதி என்ன, உங்களுடைய கருத்து என்ன? தந்தை சொன்னார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள் என்று தந்தை அனுமதி கொடுக்கிறார். அந்த யூத சிறுவன் நோயாளியாக நோயுற்ற வேளையிலே கலிமாவை மொழிந்து முஸ்லீமாக ஆகிவிடுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கரக மினன்னார், நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து நன்றி செலுத்தி விட்டு அந்த நோயுற்ற சிறுவனுடைய தலையை பிடித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், லா பஸ தஹூரு இன்ஷா அல்லாஹ், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வந்திருக்கின்ற இந்த நோயை அல்லாஹ் குணமாக்குவான். அல்லாஹ்வுடைய அந்த ஷிஃபா அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் யாருக்கும் குணம் பெற முடியாது, கொடுக்க முடியாது. அல்லாஹுவே ஒரு நோயாளிக்கு நோய்க்கான நிவாரணத்தை கொடுப்பதற்கு சக்தி உள்ளவன். யா அல்லாஹ், இந்த சிறுவனுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக என ஏழு தடவைகள் அந்த துஆவை ஓதிவிட்டு அந்த இடத்திலிருந்து எழுந்து சென்றார்கள் என மற்றும் ஒரு ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு நோயாளி இருக்கிறார் தான், எங்களுக்கும் எத்தனையோ நோயாளிகளை பற்றிய செய்திகள் நாளாந்தம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய அண்டை வீட்டார் நோயாளிகளாக இருக்கிறார்கள், எங்களோடு தொழில் செய்தவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள், நாங்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கின்றவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். இவையெல்லாம் எங்களுடைய நாளாந்த செய்திகளாக காதுக்கு கேட்டாலும் நாங்கள் செவிடர்களாக, கண்ணால் பார்த்தாலும் குருடர்களாக நாங்கள் கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு நோயொன்று வந்து படுத்துக் கொண்டிருந்தால் எங்களுடைய உள்ளமெல்லாம் துடிக்கிறது. அவர்களுக்காக நாங்கள் துடிக்கிறோம். எங்களுடைய மனைவிக்கு சுகம் இல்லை என்றால் எங்களுடைய நிம்மதியை நாங்கள் இழந்து விடுகிறோம். இப்படியான இஸ்லாமிய சகோதர பெருமக்கள் நாளாந்தம் வீடும் வாடுமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நோயாளிகளை பற்றி கவனிப்பதற்கு எங்களுடைய சமூகத்தில் அதிகமானவர்கள் மறந்து விடுகிறார்கள். சில மக்கள் செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகளை தன்னால் எவ்வளவு முடியுமோ அதனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு நாளாந்தம் செய்ய வேண்டிய கடமைகளில் இன்னும் ஒன்று இருக்கிறது, இயாதத்தில் மரீத், உங்களில் யாராவது ஒரு நோய்வாய்ப்பட்டால் அவரை நோய் விசாரிக்க செல்லுவது ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய உரிமை கடமை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உன்னுடைய சகோதரனுக்கு நீ என்ன செய்தா என்று நாளை மரணையிலே அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்பான். நாளை மரணையிலே அல்லாஹ் எங்களை வைத்து ஒரு கேள்வி கேட்பான், அடியானே நான் உலகத்திலே ஒரு நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லையே. அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்பான், நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லையே. அடியான் கேட்பான், யா அல்லாஹ், உனக்கு சுகம் இல்லையா, நீ நோயாளியாக இருந்தாயா? ஆமாம், எத்தனை என்னுடைய அடியார்கள் நோய் உற்றிருந்தார்கள், நீ அவர்களை சுகம் விசாரிக்க செல்லவில்லையே. சுகம் விசாரிக்க சென்றிருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அடியானிடத்தில் இந்த கேள்வியை கேட்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை உரிமை தப்பித்து விட முடியாது. நோயாளிகளை நோய் விசாரிக்க செய்ய வேண்டும், எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் காலை வேளையிலே தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உதவெடுத்துக் கொண்டு ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்று அந்த நோயாளியை விசாரித்து விட்டு வருகிறாரோ, மகரிபுடைய மாலை நேரம் வரைக்கும் நோய் விசாரிக்க சென்ற மனிதனுக்காக அல்லாஹுடைய 70,000 ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் பிழை பொறுக்க தேடுகிறார்கள், அல்லாஹுடைய மகபுரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மாலை நேரத்தில் இதே போன்று நீங்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் மறுநாள் ஃபஜ்ர் சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் இதே 70,000 மலக்குமார்கள் நோய் விசாரிக்க சென்ற மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்திலே பிழைபெருக்க தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள். ஒரு நோயாளியை நீங்கள் நோய் விசாரிக்க சென்று அவருக்கு அருகாமையிலே நீங்கள் கழிக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள் இருக்கிறது, அது சுவர்க்கத்து கனிகளை நீங்கள் பறித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களை எல்லாம் சொல்லி மலையளவு நன்மைகள் இருக்கின்ற வழிமுறைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இதனை பெற்றுக் கொள்வதற்கு தெரியாதவர்களாகத்தான் நன்மைகளை செய்ய வேண்டும், நன்மைகளை அள்ளி குவிக்க வேண்டும் என்று எங்கோ எல்லாம் அலைந்து கொண்டு முட்டி மோதிக்கொண்டு தடமாறி கொண்டிருக்கிறோம். காலடியில் நன்மையை வைத்துக் கொண்டு அடைய முடியாத மக்களாக நாங்கள் சுற்றி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒன்றை மறந்து விடாதீர்கள், மற்றவர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் மற்றவர்கள் எம்மோடு நடந்து கொள்வார்கள். மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? மற்றவர்களுக்கு பிரயோஜனமிக்கவராக வாழக்கூடியவர். மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? மற்றவர்களுக்கு பயன் பெறக்கூடிய முறையில் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மரணிக்க கூடியவன் இந்த உலகத்திலே சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் நமக்காக வாழ வந்த சமூகம் அல்ல. பிறர் நலம் பேணுவதற்காக மற்றவனுடைய அழுகையிலும் மற்றவனுடைய சிரிப்பிலும் மற்றவனுடைய நோயிலும் சுக துக்கங்களிலும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய உயர் சமூகமாக கைர உம்மத்தாக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்காக வாழ்ந்து அவர்களுடைய துஆவை பெற்றுக் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு நாம் மரணிப்போமையாக இருந்தால், நாம் மரணிக்கின்ற வேளையில் நம் மனைவி அழுவாள், நம் பிள்ளைகள் அழுவார்கள். இது உண்மையான ஒரு அழுகை அல்ல. கணவன் மனைவி என்ற பாசத்தில் அழுவார்கள், தந்தை பிள்ளை என்ற பாசத்தில் அழுவார்கள். இருத்த உறவு அல்லாத எங்கோ இருக்கின்ற ஒரு முஸ்லீம் சகோதரன் என்னுடைய ஜனாசாவின் செய்தியை கேள்விப்பட்டு அவன் அழுகிறான், கவலைப்படுகிறான். அல்லாஹும் மஃஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ், நீ அவருக்கு ரஹ்மத் செய்வாயாக, அருள் பாலிப்பாயாக என்று எங்கோ இருக்கின்ற ஒருவன் எனக்காக துஆ செய்கிறானே, இதுதான் அல்லாஹ்வுடைய அருஷை சென்றடையும். எனவே நாம் நமக்காக வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய மையத்தினுடைய ஜனாசாவினுடைய சப்பை கூட நம்மால் நிரப்ப முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். மற்றவர்களுக்காக வாழ்வோமையாக இருந்தால் எங்கிருந்தாலும் இந்த சமூகம் வருவார்கள், ஜனாசாவின் சப்புகள் நிறைந்து காணப்படும். ஒவ்வொருவரும் மூன்றாம் தக்பீரில் நமக்காக துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம அஃபிர் லஹு வரஹம்ஹு. இந்த பாக்கியத்தை நாம் உலகத்திலே பெற்றுக் கொள்வதற்கு இவ்வுலக வாழ்க்கையை சந்தர்ப்பமாக சாதகமாக பயன்படுத்திக் கொள்வோம். உயிர் உள்ள வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹை சுஜூத் செய்து அல்லாஹை சந்தோஷப்படுத்துவதற்கு இவ்வுலக வாழ்வை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ள முயல்வோம். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆபியத்தை, உடல் சுகத்தை கொடுப்பாயாக. இப்படியான நோய்கள் எங்களை வந்து பீடித்து விடாமல் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து மண்ணறையிலே வாழுகின்ற அந்த மரஹூம்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. நாங்களும் மரணிக்கின்ற நேரத்திலே கலிமா ஷஹாதாவை மொழிந்த நிலையில் உன்னை சந்திக்கக்கூடிய கண்ணியமான இறுதி மூச்சை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தல்வாயாக. நமக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை பாக்கியங்களையும் நல்ல சந்ததிகளை நமக்கு தந்தல்வாயாக. யா அல்லாஹ், நமது நாட்டு முஸ்லீம்களுக்கும் உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய உம்மா சமூகத்தினருக்கும் உன்னுடைய மேலான கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் நீ கொடுக்கல்வாயாக. வா அஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.